இந்த மாலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:21.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்
என்னை நோக்கி
கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
அதில் பிரவேசிப்பது இல்லை. இது ஒரு அற்புதமான வசனம். உண்மையிலேயே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் இந்த ஒரு வசனத்தை மட்டும் அவங்க வாழ்க்கையில பயபக்தியோடு பார்த்து வாழ்ந்தா போதும், பலவும் போயிடலாம். இந்த ஒரே ஒரு வசனம், அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனம் இது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. யார் போவாங்க யார் போக மாட்டாங்கன்னு சிம்பிளா சொல்லிட்டாங்க. ஒரே வசனத்தில் ரொம்ப ரத்தன சுருக்கமாக யார் பரலோகம் போக முடியும்னு ஒரே லைன்ல சொல்லிட்டாரு. இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான, வேதத்திலே என்னை பொறுத்த மட்டிலே மிக 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 முக்கியமான வசனம் இது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பரலோகம் போகிறதற்கு என்னென்னமோ காரியத்தை நினைத்து விடுகிறது உண்டு. அது இப்படி இருந்தா போயிடலாம், அப்படி இருந்தா போயிடலாம். ஆனால் இது ஒரே ஒரு வசனத்தில் மொத்தத்தையும் அடக்கிட்டாரு. என் பிதாவின் சித்தத்தின்படி நீ வாழ்ந்தால் மட்டும்தான் வர முடியும்ட்டார். இதுக்கு மாற்று கருத்தை கிடையாது. இந்த வசனம் மிக ஒரு டெப்தான ஒரு வசனம். இன்றைக்கு நிறைய பேர் நம்மை ஏமாற்றிக் கொட்டங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள். ஏன்னா இந்த வசனத்துக்கு அடுத்து வருகிற ரெண்டு வசனங்களை வாச்சா இந்த கடைசி நாட்களில் என்ன நடக்கிறது என்பதை அன்னைக்கு ப்ராபர்ட்டிக்கா சொல்லிட்டாரு. அடுத்த ரெண்டு வசனங்களை படிக்கலாம்.
அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா
உமது நாமத்தினாலே
அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள்
அப்பொழுது
நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன்.
அவருடைய காரியத்தை அடுத்த ரெண்டு வருஷங்கள் ஏன் அவர் இப்படி சொன்னாங்கிறத சொல்லுகிறார். அந்நாளில் நியாய தீர்ப்பு நாளிலே சிலர் கிடையாது, அநேகர் பெருங்கூட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் வந்து நிற்பாங்க. இவர்கள் வந்து பரிதாபமான ஒரு நிலைமை வந்து நின்று சொல்லுகிறாங்க, கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவான்னு. அடுத்த பக்கத்தில் பார்த்தால் இன்னொரு பெருங்கூட்டம், அநேகர் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவான்னு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தா அடுத்த ஒரு பெருங்கூட்டம், அநேகர் உம்முடைய நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவான். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் பார்த்து நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்றாரு. நீ யாருன்னு எனக்கு தெரியாது சொல்லது மட்டுமல்லாமல் அவங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கிறார், அக்கிரம செய்கைக்காரரே. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, போயிட்டு வாங்கன்றார். இந்த அநேகர் கைவிடப்பட்டுட்டாங்க. அதுவும் அக்கிரம செய்கைக்காரர் என்கிற ஒரு பட்டத்தோடு பரலோகத்திற்கு வெளியேற்றப்பட்டார்கள். பரலோகத்துக்குள்ள நுழைவதற்கு அவளுக்கு அனுமதி கொடுக்கப்படல. ஆனா இந்த நபர்கள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாம் கர்த்தரை அறியாதவர்கள் கிடையாது. எல்லாருக்கும் கர்த்தர் தெரியும். தீர்க்க தரிசனம் முறைத்தோம் அல்லவான்றாங்க, விசுவாசங்களை துரத்தினோம் அல்லவான்றாங்க, அற்புதங்களை செய்தோம் அல்லவான்றாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்குமே டூப்ளிகேட் உண்டு. நம்ம தீர்க்க தரிசனம் சொல்றோம் தீர்க்க தரிசனம்னு சொல்றோம், வெளியில அருள் வாக்குன்னு சொல்லுவாங்க. இங்கியம் பிசாசுகள் துரத்தப்படுகிறது. வெளியிலையும் மசூதிகளிலே தர்கால பிசாசுகள் துரத்தப்படுகிறது. இந்து கோயில்களிலும் அடிச்சு உதச்சு எப்படியோ என்னமோ துரத்தப்படுகிறது, என்னமோ நடக்குது. இங்கேயும் அற்புதங்கள் நடக்கிறது, அங்கேயும் அற்புதங்கள் நடக்குது. எல்லாத்துக்குமே டூப்ளிகேட் இருக்கு. இந்த இடத்திலே வந்திருக்கிறதான இவர்கள் அவர்கள் அல்ல. புரியுதா? அருள்வாக்கு சொன்னவங்க கிடையாது, தர்காவில் இருந்த நபர்கள் கிடையாது, இல்லையா? இந்து கோயில் இருந்துதான் அந்த நபர்கள் இவங்க எல்லாம் கிடையாது. இவங்க எல்லாம் யாரு? உம்முடைய நாமத்தினாலே. யாரை பார்த்து சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கினர். இயேசு கிறிஸ்து சொல்றது என்னை நோக்கி. அப்ப இவங்கெல்லாம் வெளியில் இருந்து அருள்வாக்க சொன்னாங்க கிடையாது. நம்ம அப்படி சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வல்லமையோடு அற்புதத்தோடு ஊழியம் செய்தவர்கள். அப்படின்னா இதெல்லாம் கிறிஸ்டியன் சர்க்கிள் தான் பேசுறாரு. இயேசு கிறிஸ்து பேசுறதுல கிறிஸ்டியன் சர்க்கிள். கிறிஸ்தவ உலகத்திலே வல்லமையோடு பிசாசுகளை துரத்தி, வியாதிகளை சுகமாக்கி, தீர்க்க தரிசனம் உரைத்து, உலகத்திற்கே தீர்க்க தரிசனம் உரைத்து, இந்த வருஷத்தில் என்னென்னாலும் நடக்கல எல்லாம் சொல்லி, எல்லா காரியங்களையும் சொன்ன வெளிப்படுத்தின மாபெரும் ஊழியக்காரர்களைத்தான் இங்கே பேசுகிறது. இது ஒரு ஊழியக்காரர்கள் மட்டும் சொல்லிட முடியாது, அவங்களுக்கே இந்த நிலைமைன்னு போட்டிருக்கு. அடுத்து மற்றவங்களை பத்தி நம்ம யோசிக்க வேண்டியதுதான். இவ்வளவு தூரம் கர்த்தரை அறிந்து இவர்கள் கர்த்தருக்காக தீர்க்க தரிசனம் உரைத்திருப்பாங்க. இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக நிறைய பேர் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. இவங்க பிசாசுகளை துரத்தினதுனாலே நிறைய பேர் இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்திருப்பாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, விடுதலையாய் கர்த்தரை பின்பற்றி கொண்டிருப்பாங்க. இவங்க அற்புதத்தை செய்ததினாலே, அநேக சுகமானதுனாலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் வாழ்ந்திருப்பாங்க. இவங்க மூலமாய் ஒரு பெருங்கூட்ட ஜனம் பரலோகத்துக்குள்ள போயிருக்குது. ஆனால் இவர்களுக்கோ உள்ள போகிறதான அனுமதி கிடைக்கல. அப்ப இது என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் எதை முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த அற்புதங்களோ பிசாசுகளை திறக்கிறதோ வியாதியை சுகமாக்குறதோ தீர்க்க தரிசனம் உரைக்கிறதோ இது எதையுமே அவர் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. இதெல்லாம் வச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு. என் பிதாவின் சித்தத்தின்படி உன் காரியம் இருந்ததா, அதை மட்டும்தான் கர்த்தர் பார்ப்பாரே தவிர வேறு எதையுமே அவர் பார்க்கிறது கிடையாது. நீ தீர்க்க தரிசன உரைச்ச, ஆனால் எதுக்கு நீ உரைச்ச? நீ பிசாசுகளை துரத்தின, எதுக்கு நீ துரத்தின? நீ வியாதியை சுகமாக்கின, எதுக்கு நீ செய்த? கர்த்தர் ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பார்க்கிறதெல்லாம் பிதாவின் சித்தத்தின்படி இவனுடைய காரியங்கள் நடக்கிறதா, இல்ல சுய சித்தத்தின்படி இவைகள் நடக்கிறதா என்பதை தான் கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கிறார். நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் பிதாவின் சித்தமா அல்லது அந்த மனுஷனுடைய சுய சித்தமா தான் கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கிறார். அதை வச்சுதான் கடைசி நாட்களிலே கர்த்தர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார். ஆகினால் இந்த நாட்களில் தெய்வ பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையிலே ஊழியக்காரா இருக்கட்டும் அல்லது விசுவாசியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியமும் தேவ சித்தத்தின்படி நடக்கிறதா என்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சுய சித்தத்தை நம்ம செய்துவிடக்கூடாது. கர்த்தருடைய காரியத்தில் என்னைக்குமே ஷார்ட்கட் கிடையாது. ஒரு தம்பி இங்க இருந்தான், நம்ம சர்ச்சில் இருந்தான். அவன் பயங்கரமான பிசாசின் போராட்டம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஜெபிச்சிருக்கிறோம். ஆனால் அவன் தன்னை கர்த்தருக்கு நம்ம சொல்ற மாதிரி விட்டுக் கொடுக்க மாட்டான். அப்படி இருக்கும் பொழுது அவன் ஆனா மத்த ஆத்மாக்களை குறித்து ரொம்ப பாரம் அவனுக்கு உண்டு. மத்த ஆத்மாக்களுக்கு ரொம்ப பாரம். ஆனால் அவனுடைய காரியத்தை குறித்து நம்ம என்ன சொல்ற மாதிரி செய்ய மாட்டான். சொல்லுவோம், நீ உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்து கர்த்தருக்கு அவனை தாழ்த்தி பாவரிக்க பண்ணி ஒப்பு கொடு, அதை பிறகு உனக்கு ஜெபிக்கிறேன் அப்படின்னா, இல்ல இல்ல கர்த்தர் என்ன பரலோகத்தில் சேர்த்துக்குவார் அப்படின்னு. ஏ உனக்குள்ள பிசாசு இருக்குப்பா, நீ எப்படிப்பா பரலோகத்துக்குள்ள போக முடியும்? உனக்குள்ள பிசாசு உட்கார்ந்துட்டு இருக்குது, அந்த பிசாசு உன்னை நரகத்துக்கு தான் தூக்கிட்டு போகும், அதை எப்படி நீ பரலோகத்துக்கு போக முடியும்? இல்ல இல்ல, நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேன்ல, அதை வச்சு கர்த்தர் என்ன பரலோகத்தில் சேர்த்துக்குவார் அப்படின்னு. நீ ஊழியம் செய்யறதை வச்சு நீ பரலோகம் போக முடியாது. உன் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல உன்னோடு இயேசு இருந்தாதான் நீ பரலோகத்தில் அவரோடு இருக்க முடியும். இந்த உலகத்துல நீ பிசாசுக்குள்ள இருந்தீங்கன்னா நீ பாரு போகும்பொழுது பிசாசு கூட இருப்ப. இந்த உலகத்துல நீ யாரோடு வாழ்கிறாயோ அங்கதான் நீ உலக வாழ்க்கைக்கு பிறகு இருக்க போற. சொல்லுவேன், இந்த உலகத்துல நீ யாரோடு வாழ்கிறாய், நித்தியத்தையும் அவங்களோட தான் வாழ போற. அதான் ஃபேக்ட். இந்த உலகத்துல நம்ம யாரோடு வாழ்றோமோ அவங்களோட தான் தொடர்ந்து வாழ போறோம். இந்த உலகத்துல இயேசுவோடு வாழ்ந்தால் இயேசுவோடு வாழ்வோம். இந்த உலகத்துல பிசாசோட வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா பிசாசோட நீ போய் வாழ வேண்டியிருக்கும். எவ்வளவு சொன்னாலும் கடைசி இல்ல, நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேன்ல, நான் ஆத்மா பத்தி மற்றவங்களுக்கு செய்யறேன்ல, அது செய்யறேன் இது செய்யறேன், இதனால என்ன கர்த்தர் கூட்டுக்கு ஆரம்பிக்கும். நிறைய பேர் இப்படி நினைச்சு ஏமாந்து போறோம். நம்ம இதை செய்யறோம் அதை செய்யறோம் இதை வச்சு கர்த்தர் நம்மளை பரலோகத்தை எடுப்பார் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம எதை செய்யறோன்றதை வச்சு கர்த்தர் நம்மளை பரலோகத்துக்கு எடுக்கிறது கிடையாது. நம்மளால என்ன ரிசல்ட் நடக்குன்றதை வச்சு கர்த்தர் நம்மளை பரலோகத்துக்கு எடுக்கிறது கிடையாது. நம்ம மூலமாய் 1000 பேர் பரலோகத்துக்குள்ள போவாங்க. நம்முடைய பிரசங்கத்தை கேட்டு 1000 பேர் பரலோகத்துக்கு போவான். நம்ம விடுதலை கொடுத்ததுனால ஜனங்க ஒரு 1000 பேர் பரலோகத்துக்கு போவான். நம்ம தீர்க்க தரிசனத்தை கேட்டு ஒரு 1000 பேர் பரலோகத்துக்கு போவான். ஆனா நம்ம தேவ சுத்தத்துக்குள்ள இல்லைன்னா நம்ம பரலோகம் போக முடியாது. அப்ப நம்ம வாழ்க்கை தேவ சித்தத்திற்குள் இருக்க வேண்டும். பைபிள்ல உங்களுக்கு நான் சொல்ற நிறைய காரியங்கள் இருக்குது. தேவ சித்தம் அப்படின்னு சொல்லி பைபிள நீங்க பழைய ஏற்பாடு வேணும், புதிய ஏற்பாட்டில் நீங்க கவனிச்சு படிங்க. புரியுதா? நிறைய இருக்குது. நீங்க வீட்டில் போய் நீங்க அப்புறம் பண்ணிதான் எதெல்லாம் தேவ சித்தம் அப்படின்றத நீங்க படிச்சு நீங்க அதை நோட் பண்ணி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இல்லை ஒன்று தேசத்தினுடைய 5:18 அப்படி சொல்லுகிறது. இப்படி சில விஷயம் நிறைய காரியங்கள் தேவ சித்தம், இதுதான் தேவ சித்தம் அப்படின்னு நிறைய சித்தம் இருக்குது. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் போட்டு ஒன்னா போட்டு குழப்ப வேண்டாம். ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்வோம், தேவ சித்தம். இன்னைக்கு அதில் ஒன்று பைபிளை நீங்க நான் உங்களுக்கு இது ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறேன். நீங்க பைபிளை படித்து தேவ சித்தம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்க படிக்கும்போது அதெல்லாம் நோட் பண்ணி எடுத்து வைங்க. குறிப்பாக 4 நிருபங்களிலே படி, நிருபங்களில் படிக்கும் போது தேவ சித்தத்தை பறித்து பவுல் சொல்லுவார், இதெல்லாம் தேவ சித்தம், தேவ சித்தம், ஸ்தோத்திரம் செய்வது தேவ சித்தம். இப்படி அந்த தேவ சித்தங்கிறதெல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி எடுத்து அதை ஃபாலோ பண்ணுங்க. புரிதல்? அது ரொம்ப கவனம் செலுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் பைபிளே மொத்தத்தில் சொல்ல போனா தேவ சித்தம் தான். ஒட்டுமொத்தமா சொல்ல போனா பைபிளே தேவ சித்தம் தான். பைபிள்ல என்னெல்லாம் செய்ய சொல்லப்பட்டிருக்கிறோ அதெல்லாம் தேவ சித்தம், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் தேவ சித்தம். எது செய்யணும்னு சொல்றதோ அதெல்லாம் தேவ சித்தம், எது செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கோ அதெல்லாம் தேவ சித்தம். இது செய்யாமல் இருப்ப தேவ சித்தம், இது செய்வது தேவ சித்தம். அதனால நீங்க பைபிளையும் ஃபுல்லாவே கவர் பண்ணணும். குறிப்பாய் சில வசனங்கள் இது தேவ சித்தம்னு சொல்லி வலியுறுத்தி காட்டப்படுகிறதை நம்ம ரொம்ப கவனம் செலுத்தி செய்யணும். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு தேவ சித்தத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவங்க ஊழிய செஞ்சிருக்கிறாங்க, வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறாங்க, அற்புதம் செஞ்சிருக்கிறாங்க, பிசாசுகளை துரத்தி இருக்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாங்க, இவங்க மூலமாக என்னென்ன நடந்திருக்குது. ஆனால் இவர்கள் தேவ சித்தத்தை மையப்படுத்தாமல் போயிட்டாங்க. அப்ப இவங்க செஞ்ச ஊழியத்தில் இவங்களுக்கு ஒரு சித்தத்தோடு இவங்க செஞ்சாங்க, தேவ சித்தத்தை இவங்க கவனிக்கல. அப்ப இவங்களுடைய போக்கஸ் தவறி போயிடுச்சு, இவங்க செஞ்ச ஊழியத்தில் போக்கஸ் தவறி போயிடுச்சு. அப்ப நம்முடைய போக்கஸ் இன்னைக்கு எதுல இருக்கணும்? நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய போக்கஸ் நம்முடைய வாழ்க்கையின் போக்கஸ் எதுல இருக்கணும் என்பதை குறித்து மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வசனம், 1 Timothy 2:4. இந்த வசனத்தை அடிக்கடி நம்ம தியானத்தில் நம்ம எடுக்கிறது உண்டு. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கோணத்தில் அதை பார்க்க போறோம். 1 Timothy 2:4 வாசிக்கலாம்.
எல்லா மனுஷரும்
ரட்சிக்கப்படவும்
சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்.
எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இப்ப இன்னைக்கு இதை மட்டும் நம்ம போக்கஸ் பண்ண போறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படுறது தேவ சித்தம். இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்ம வந்து என்னமோ காரியத்தை கர்த்தருக்கு செய்யலாம், நம்முடைய நோக்கம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற போக்கஸ் இல்லாமல் நம்ம செய்யற காரியங்கள் தேவ சித்தத்துக்கு வெளியில போயிடும். இன்னைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ ஊழியத்தை செய்யறாங்க, பெரிய பிரம்மாண்டமான கூட்டங்களை நடத்துகிறவர்கள் உண்டு, பல கோடிகளை செலவு செஞ்சு நடத்துகிற கூட்டங்கள்லாம் உண்டு. ஆனால் அந்த கூட்டத்தில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அந்த போக்கஸ் இல்லாம போயிடுச்சுன்னா அந்த கோடிகள் செலவழிக்கப்பட்டது கர்த்தருடைய பார்வையில் குப்பை. அதை கர்த்தர் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிற நீங்க எத்தனையோ காரியம் செய்யலாம், ஒரு நபருக்கு நீங்க ஏதோ ஒரு உதவி செய்யலாம், ஏதோ நீங்க செய்யலாம், ஆனால் அந்த ஆத்மாவை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும் என்று அந்த போக்கஸ் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் செய்கிற அந்த காரியத்திலே உங்களுக்கு மகிமை கிடைக்குமே தவிர கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாது. நீங்க ரொம்ப நல்லவர்னு ஒரு பேர் வேலை உங்களுக்கு கிடைக்கும், இந்த பிரதர் ரொம்ப நல்லவர், நல்ல உதவி செய்வார், அந்த பேர் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதை வச்சுட்டு நம்ம பரலோகம் போயிட முடியாது. புரியுதா? நம்முடைய வாழ்க்கை நோக்கம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரே கோட்டில் நம்ம போயிட்டு வரணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அந்த தரிசனத்தை நம்ம இழந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை வேஸ்ட். நேற்று பாஸ்டிங் பேர்ல கூட அதற்காக நாங்கள் ஜெபிச்சோம். நிறைய ஊழியர்கள் அந்த போக்கஸ விட்டுட்டாங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும் போக்கஸை விட்டுட்டு சுய நோக்கத்தோடு ஏதோ நினைச்ச காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. தேவையில்லாம அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறது, தேவையில்லாம அதை செய்யறது இதை செய்யறது செஞ்சுட்டு தேவ நோக்கத்தை தேவ திட்டத்தை விட்டுறாங்க. அதை விட்டு விட்டு அவர்கள் வாழ்க்கையிலே திசை மாறி போயிடறாங்க. கடைசியில் நாள் வரும், ஆண்டவரே உமக்காக நான் ஆர்ப்பணிச்சு நடத்தின ஆண்டவரே உமக்காக இதை செஞ்ச ஆண்டவர் அதை செஞ்ச ஆண்டவர் என்பவர் வெளியில போடுவார். இது ஒன்னு செய்ய சொல்லனான்வர், நான் ஒன்னு செய்ய சொல்லலையே, யார் இதை செய்ய சொல்லுதுன்னு கர்த்தர் கேட்பார். நிறைய பேர் தேவ சித்தத்துக்கு மாறா இருக்கிறாங்க, தேவ சித்தத்தை இழந்து போயிடறாங்க, தேவ நோக்கத்தை இழந்து போயிடறாங்க. ஏதோ ஒரு அர்த்த ஆதாயத்திற்காக தேவ தரிசனத்தை, தேவன் கொடுத்த திட்டத்தை, ஆத்ம ஆதாயம் என்கிற தரிசனத்தில் இழந்து போயிடறாங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு நான் காட்ட போறேன். அவர் வந்து எப்படி அவர் வாழ்க்கை, அவர் எவ்வளவோ செஞ்சார், அவர் வாழ்க்கையில ஒரே சிங்கிள் லைன்ல போயிட்டு இருந்துச்சு அவருடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ காரியம் செஞ்சாரு, அவர் செஞ்ச எல்லா காரியங்களும் ஒரே பாயிண்ட் போக்கஸ் பண்ணி இருந்துச்சு. அது என்ன பாயிண்ட்னா சோல் வின்னிங், ஆத்மாதாயம். அந்த ஒரே போக்கஸ்ல அவர் போயிட்டு இருந்தார். நிறைய விஷயம் செஞ்சார், ஆனால் அவருடைய போக்கஸ் ஒன்றா இருந்துச்சு. இன்னைக்கு சொல்றேன், நம்ம நிறைய விஷயம் செய்யலாம், நம்முடைய போக்கஸ் நம்முடைய டார்கெட் வந்து ஆத்மாதா என்று மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம செய்யறது எல்லாமே வேஸ்டா போயிடும். ஏன்னா எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவதுதான் தேவ சித்தம். அந்த போக்கஸ் விட்டுட்டோம்னா நம்ம எது செஞ்சாலும் வேஸ்ட். இந்த உலகத்துல நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், பரலோகத்தில் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. இது இயேசு கிறிஸ்துவோட லைஃப்ல இருந்து முதல்ல உங்களுக்கு ஒரு அஞ்சு விஷயத்தை உங்களுக்கு இன்னைக்கு நான் வலிசைப்படுத்துறேன். அவருடைய லைஃப் எப்படி இருந்துச்சுன்றதை கவனிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:17 வாசிக்கலாம்.
அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள்
பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று
பிரசங்கிக்க தொடங்கினார்.
ஃபர்ஸ்ட் காரியம் அவருடைய சர்மன், அவருடைய முதல் பிரசங்கம், பிரசங்கிக்க தொடங்கினார் இல்லையா? இது அவருடைய ஃபர்ஸ்ட் சர்மன். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் எதுவா இருந்தது? எதுவா இருந்துச்சு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இதுதான் அவருடைய பிரசங்கத்தின் காரியம், பிரசங்கத்தின் தாற்பரியம் பரலோக ராஜ்யத்தை போக்கஸ் பண்ணி தான் அவருடைய பிரீச்சிங் ஆரம்பிச்சார். இன்னைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய பிரசங்கம், நாம் பேசுகிற வார்த்தைகள், மற்றவர்களுக்கு நம்ம கர்த்தரை பத்தி சொல்றதுல நம்முடைய வார்த்தைகள் பரலோகத்தை போக்கஸ் பண்ணி இல்லைன்னா கடைசி நாளிலே அதை கர்த்தர் ஒருபோது அங்கீகரிக்க மாட்டார். இப்ப நம்ம வந்து சபையில பிரசங்கத்தை நீங்க கேட்கறீங்க, இல்ல நீங்க வெளியில போய் கர்த்தரை பத்தி சொல்றோம்னா அது பரலோகத்தை போக்கஸ் பண்ணி இருக்கணும். இப்ப சபைக்கு இன்னைக்கு வருகிறோம்னா அந்த சபையில வந்து பரிசுத்தத்தை குறித்து இன்னைக்கு காலையில சொன்னேன். யோசுவா பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அப்ப எதுக்கு அந்த பரிசுத்தம் போக்கஸ் பண்ணி சொல்லப்படுகிறது? அந்த பரிசுத்தம் தான் நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அவளுக்கு அந்த பரிசுத்தம் வலியுறுத்தப்படாவிட்டால் கேட்கிறவன் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. அந்த செய்தியெல்லாம் கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு உண்மை சொல்லப்போ நீ காலையில் கேட்ட செய்தி நிறைய பேருக்கு சந்தோஷமா இருந்திருக்காது. வாக்கு தத்தமான வசனம் ஆரம்பிச்சாலும் உள்ளே சென்ற காரியங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை உண்டாக்கி இருக்காரு. பரிசுத்தம் இல்லைன்னா கூட கர்த்தர் இருக்கவே மாட்டார். நான் சொன்னேன் பரிசுத்தம் இல்லைன்னா கர்த்தர் கூட இருக்க சான்ஸே கிடையாது. இது கஷ்டமா தான் இருக்கும். நிறைய பேருக்கு இருதயம் குத்தும். கர்த்தர் ஒரு ஆறுதலா சொல்லுவார், மாத்த கர்த்தர் கூட இருக்க மாட்டார்னு சொல்றாரு. அதுதான் ஃபேக்ட், அதான் உண்மை. இது வந்து மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக கவலைப்படாத கர்த்தர் கூட இருப்பார்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த பரிசுத்தம் எதுக்கு வலியுறுத்தப்படுகிறது? நீ பரலோகத்துக்கு போனா நீ பரிசுத்தமா இருந்ததாகணும். இந்த பூமியில நீ பரிசுத்தமா இருந்தா கர்த்தரும் கூட இருப்பார். கர்த்தர் இந்த உலகத்திலும் கூட இல்லைன்னா நீ எப்படி கர்த்தரோடு போய் நித்தியத்தில் இருப்ப? இந்த உலகத்தில் உன்னோடு கர்த்தர் இருக்க முடியல, நீ எப்படி கர்த்தரோடு நீ பரலோகத்தில் போய் இருக்க முடியும்? அப்போ இந்த காரியங்கள் நம்ம ஒரு பிரசங்கம் ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கவனிச்சு பாருங்க. பரலோகத்தை போக்கஸ் பண்ணி இருந்துச்சு. அவருடைய உபதேசங்களை கவனிச்சு பாருங்க, பரலோகத்தை தான் போக்கஸ் பண்ணி இருந்துச்சு எல்லா உபதேசமும். வேத பாரகர் பரிசேயரை பட்சபாதம் இல்லாமல் கடிந்து கொண்டார். மாறுபாடு உள்ள சந்ததியை எதுவரைக்கும் நான் அவங்களோடு இருப்பேன், கடுமையாய் அவங்களை பேசினார். வேத பாரகரை பரிசேயரை உனக்கு ஐயோ அப்படின்னாரு. ஏன்? அவன் நரகத்தின் மகனா போயிட்டு இருக்க, அவன் அப்படிதான் பேசிதான் அவனை பரலோகத்துக்கு நேரம் டைவர்ட் பண்ணும். அப்ப அவருடைய பிரசங்கம் பாத்தீங்கன்னா டாப் டு பாட்டம், அவருடைய ஃபர்ஸ்ட் பிரசங்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவருடைய பிரசங்கம் ஃபுல்லா பரலோகத்துக்கு தேனா ஜனங்களை நடத்தக்கூடியதா இருந்ததே தவிர ப்ராஸ்பரிட்டிக்கு நேராக நடத்துவதாக இல்லை. நீங்க நல்லா கவனிக்கணும், நம்முடைய வார்த்தைகள் பரலோகத்துக்கு நேராக ஜனங்களை நடத்தக்கூடியதா இருக்கணும். அப்பதான் கர்த்தர் அதை கடைசி நாளில் அங்கீகரிப்பார். இன்னைக்கு நம்ம எத்தனையோ பிரசங்கத்தை டிவியிலாம் கூட கேட்கிறோம், செழிப்பு. அந்த பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா பரலோகம் இருக்கவே இருக்காது, நரகத்தை குறித்து எச்சரிப்பும் இருக்காது, பரலோகத்துக்கு போறதுக்கான வழியாடல் இருக்காது. நீ செல்வ சீமானா இருக்கணும், ராஜாவா இருக்கணும். இந்த உலகத்தில் காஸ்ட்லி கார் தான் நீ வச்சிருக்கணும், சாதாரண கார்ல நீ வச்சிருக்க கூடாது. பெரிய மங்களால தான் இருக்கு நீ இருக்கணும், நீ ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணி இருக்கணும். இதுல பரலோகத்துக்கு எங்க வழி இருக்குது? பரலோகத்துக்கான பிரசங்கத்துக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யமான ஐஸ்வர்யவான் சம்பிரமாய் வாழ்ந்து ரத்தாம்பரம் கொடுத்து இருந்தான், அதுதான் அதே பிரசங்க அந்த பிரசங்கத்தில் அதான் இருக்குது. அந்த ஐஸ்வர்யவான் எப்படி இருந்தான் அதை தான் அந்த பிரசங்கத்தில் சொல்லப்படுது தவிர, அனுதினம் சம்பிரமாய் வாழ்ந்து ரத்தாம்பரம் உடுத்தி அனுதினம் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் அதுதான் அந்த பிரசங்கத்தை வலியுறுத்தப்படுகிறது. அவன் எங்க போன அந்த ஐஸ்வர்யமான கடைசியில் நரகத்துக்கு தான் போயிட்டான். அதைத்தான் அந்த பிரசங்கம் வலியுறுத்துகிறது தவிர பரலோகத்துக்கு போறதுக்கு வழியை காட்டல. நிறைய பேர் திசை மாறியறாங்க. கடைசி நாளில் சொல்ற வருத்தம் இந்த காரியத்தில் இப்படிப்பட்ட பிரசங்கிமார்கள் கண்டிப்பா கர்த்தர் சொல்லுவார், நீ யாரும் எனக்கு தெரியாது போயிட்டு வான்றுவார். நான் அந்த பிரசங்கியாருக்காக மட்டும் சொல்ல, நம்ம லைஃபுக்கு சொல்றேன், நம்ம வாழ்க்கையில நம்ம பேச்சு ஜனங்களை பரலோகத்திற்கு நேராக நடத்தக்கூடியதா இருக்கணும். நம்முடைய பாரம் அந்த பேச்சு ஜனங்களை வேற எதுலையுமே நம்ம நடத்தக்கூடாது. ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனையை சொல்றாங்கன்னா கவலைப்படாத அப்படி சொல்லி அனுப்பாதீங்க. அவங்க கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் காட்டுங்க அவங்களுக்கு, புரியுதா? பயப்படாதேன்னு சொல்லாதீங்க, பயப்படாமல் இருப்பதற்கு இயேசுதான் வழின்றதை கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாத்தையும் எல்லாம் நல்லபடியும் நடக்கும் அப்படி சொல்லாதீங்க. உன் நல்லபடியை நடத்துகிறவர் இயேசு என்பதை சொல்லும். நம்முடைய வார்த்தைகள் பரலோகத்துக்கு நேராக அவங்களை நடத்தணும். நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் அந்த பாரத்தை மட்டும் எழுதக்கூடாது, நம்முடைய வார்த்தைகள் பரலோகத்தை போக்கஸ் பண்ணியிருக்கணும். அது மிஸ் ஆச்சுன்னா அது தேவ சித்தத்தை விட்டு நம்ம வெளியில போயிட்டோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் காரியம் நம்முடைய வார்த்தைகள் பரலோகத்துக்கு நேராக இருக்கணும். அமெரிக்க தேசத்தில் மோரி செருலோ என்று சொல்லி ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார், இருக்கிறார். அவர் ஒரு முறை ஒரு நீண்ட பிரயாணத்தில் இருந்தார். பிரயாணத்தில் போகும்பொழுது அங்கே போற வழியில் ஒரு இடத்துல ஒரு தண்ணி தாகம் இருக்க ஒரு கூலிங்ஸ் கடையில் நின்று இருக்கிறாங்க. கூலிங்ஸ் கடையில் நின்ற உடனே அங்கே ஒரு பையன் இருந்திருக்கிறான். அங்கே போயிட்டு காரை நிறுத்திட்டு அங்கே கூலிங்ஸ் தாக்க போயிருக்கிறாங்க. நிற்கும்போது அந்த பையனை பார்த்தா இவன் கர்த்தரை பற்றி அறியாத பையன் மாதிரி இருந்துச்சு. அவனை பார்த்து இவர் மோரி சொல்ல கேட்டாராம். கடைக்கு போனவர் டக்குன்னு அவனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறார், யூனோ ஜீசஸ் அப்படின்னாராம். உடனே அவன் சொன்னா, ஐ டோன்ட் ஹாவ் த ட்ரிங்க் அப்படின்னா. உனக்கு இயேசுவை தெரியுமா அப்படின்னா, எனக்கு அந்த குளிர்பானம் என்கிட்ட இல்லை அப்படின்னானா. அப்ப அவனுக்கு இயேசுன்றது ஒரு ட்ரிங்கோட பெயர்னு அவன் நினைச்சுட்டான். இயேசு என்று யாருன்னு அவனுக்கு தெரியல. கேட்ட உடனே சொல்றாரு, அந்த வார்த்தை அவர் சொன்ன உடனே நான் அழுதேங்கிறார். அந்த வார்த்தை அவர் சொன்ன உடனே இருதயம் உடைஞ்சு நான் அழுதேன். அழுத அவனுக்கு நான் இயேசுவை சொன்னேங்கிறார். இப்போ நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது சமயம் கிடைத்தாலும் சமயம் கிடைக்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக நாம் கிறிஸ்துவை சொல்ல வேண்டும். நம்ம சந்திக்கிற ஒரு நபர் இன்னொருவரை சந்திக்காமலே போயிடலாம். பஸ்ல நம்ம ஒரு நேரத்தில் சந்திப்போம், நம்ம கூட ஒரு நேரம் ட்ரெயின்ல நம்ம சந்திப்போம், அந்த நபரை நம்ம சந்திக்காமலே போயிடலாம். ஆனா அந்த நபரை பார்த்தீங்களானால் அவங்களுக்கு நீங்க கிறிஸ்துவ சொல்லு. நான் எத்தனையோ முறை நான் வெளியூருக்குலாம் போயிட்டு வரும்போது ட்ரெயின்ல வரும்போது என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கிறிஸ்துவ பத்தி சொல்லுது. அவங்க பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இவங்க எனக்கு சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் கிறிஸ்தியனா மாறிட்டாங்க. ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும், எங்கேயாவது ஒரு லிங்க் இருக்கும். ஒரு நாள் ஒரு நான் ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன், தென் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்போ அவருக்கு நான் போனில் வரும்போது எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஃபோனில் ஒவ்வொருத்தருக்கும் நான் பேசிக்கிட்டே வந்தேன், கத்தரை பற்றி பேசிக்கிட்டே வந்தேன். அப்படி வந்துட்டு இருக்கும்போது நான் கத்தரை பற்றி அவங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே வந்துட்டேன். மற்றவங்களோட ஃபோனில் நான் பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் கத்தரை பற்றி. சிலர் ஜெபிக்க சொன்னாங்க, அந்த ஃபோன்லேயே அப்படி நான் டிராவல் பண்ணும்போது ஜெபிச்சுட்டு வந்தேன். இந்த பக்கத்தில் இருந்த மனுஷன் பார்த்துட்டே இருந்தது, அவர் கண்டுக்கு தாமாக இருந்த கவனிச்சுட்டே வந்தார். அவ்வளோ கொஞ்ச நேரம் போன பிறகு அந்த நபருக்கு நான் கிறிஸ்துவை குறித்து நான் பேச ஆரம்பித்தேன். பேச ஆரம்பிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, என் மனைவி கூட சர்ச்சுக்கு போவாங்கங்க, ஆனால் எனக்கு போகவே பிடிக்காது. என் மனைவி எவ்வளோ வற்புறுத்துவா சர்ச்சுக்கு வர சொல்லி, அதை நாங்கள் இந்து குடும்பம், ஆனால் நான் வைராக்கியம் இந்துவாக இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அப்ப கர்த்தர் வந்து ஒரு நோக்கம் இல்லாமல் அந்த நபரை அந்த இடத்துல நம்ம பக்கத்தில் உட்கார வைக்கணும்னு தெரியுது. அந்த மனைவியுடைய ஜபம் அவர் கொண்டு வரும். இன்னைக்கு மதியானம் நாங்கள் சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஒரு ஒரு மணிக்கு இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தோம். உட்கார்ந்துருக்கும்போது ஒருத்தர் திடீர்னு ஓடி வந்தார். ஒருத்தர் வந்தார், வந்தவர் சண்டே ஸ்கூலுக்கு போன தன்னுடைய பிள்ளையை இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லி தேடி வந்தார். இன்னைக்கு மதியானம் ஒரு மணிக்கு. அப்புறம் என்ன என்ன யாருன்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது அவர் சொன்னார், திடீர்னு பேச்சுவார்த்தை வளரிட்டாரு, நான் கொஞ்சம் தண்ணி கிடைக்கு அப்படி போனேன். கடையில் போய் கடை வாசலில் நிற்கும் போது என் மனைவி ஃபோன் பண்ணி இன்னும் பிள்ளை வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டான், அப்படி ஓடி வந்தேன்ட்டார், வாய விட்டார். குடிக்கிறதுக்கு போனாராம், கடை வாசலில் போய் நிற்கும் போது அவருக்கு ஃபோன் வந்துருச்சு மனைவி கிட்ட இருந்து, இன்னும் பிள்ளை வீட்டுக்கு வரலங்க போய் சர்ச்சில் தேடிட்டு வாங்கன்ட்டாங்க. அவருக்கு கடை வாசலுக்கு போனவருக்கு வாங்கிறதுக்கு முன்னால் கத்தர் இங்கே இப்படி ஃபோன் மூலம் இங்கே எடுத்து விட்டார். இங்கே வந்தோம்னு எங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டார். பிடிச்சி உட்கார வச்சு அவர் கத்தரை பற்றி சொல்லி அவருக்கு ஜபம் பண்ணி, கத்தர் தான் உங்களை இங்கே குடிக்காதபடி உங்களை பிடிச்சி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை கைட் பண்ணோம். சொல்லியிருக்கிறோம், தொடர்ந்து கத்தரை பின்பற்றணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ பார்க்கும்போது இப்படி கத்தர் என்ன செய்கிறாரு, எங்கேயும் போன நபரை கத்தர் என்ன செய்யறாரு, பிடிச்சி கொண்டு வர்றாரு. அந்த சந்தர்ப்பத்தை நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதை யூஸ் பண்ணிடணும். யூஸ் பண்ணி அந்த நபருக்கு கத்தரை காமிச்சிடணும். ஏன்னா அந்த நபரை ஒருவேளை இன்னொரு நம்ம டக்குன்னு சந்திக்கிற வாய்ப்பு இல்லாமல் போகலாம். கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். அதனால ஃபர்ஸ்ட் காரியம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வார்த்தைகள் இயேசுவை காண்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்தை ரட்சிப்புக்கு நேராக காமிச்சார். இரண்டாவது 4 மத்தேயு 4 19 வசனம்,
என் பின்னே வாருங்கள்,
என் பின்னே வாருங்கள்,
உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார்.
உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களாக கர்த்தர் இந்த இடத்துல நியமிக்கிறார். பேதுரு யாக்கோபு யோவான் இவளை பார்த்து இந்த அழைப்பு கொடுத்தார், என் பின்ன வாங்க. இதுக்கு மனுஷரை பிடிக்கிறதுக்கு பாத்தீங்களா, அவருடைய போக்கஸ் எப்படி இருக்கு பாருங்க. அவருடைய பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா பரலோகம் சமீபித்திருக்கிறது, அதான் அவருடைய பிரசங்கம். சீஷர்களை அழைக்கிறார், என் பின்னால வாருங்க. எதுக்கு? மனுஷரை பிடிக்கிறதுக்கு தான், வேற போக்கஸ் இல்லை. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு அவர் பின்னால வந்துட்டு இருக்கிறோம். எதுக்கு தெரியுமா நம்மளை கூப்பிட்டிருக்கிறார் அவர் பின்னால நம்ம வந்துட்டு தெரியுமா? எதுக்கு? மனுஷரை பிடிக்கிறது தான் கர்த்தர்களை பிடிச்சிருக்கிறார். புரியுதா? என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். அந்த வார்த்தை கேட்டுதான் நீங்க நம்ம அவர் பின்னால வந்துட்டு இருக்கிறோம். அன்னைக்கு அந்த சீஷர்கள் மட்டுமில்லை, நம்மளும் அதுதான், அவர் பின்னால வந்துட்டு இருக்கிறோம். அவர் பின்னாலே வருகிறவர்களை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது, என்ன? மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். நம்மை குறித்து இயேசு கிறிஸ்துவின் தரிசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் மனுஷரை பிடிக்க வேண்டும். இதுக்குதான் நம்மளை பிடிச்சிருக்கிறார். ஆமென். புரியுதா? உங்களை எதுக்காக கர்த்தர் ரட்சித்தார்? எதுக்கு? மனுஷரை பிடிக்கிறது தான் கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். புரியுதா? வேற காரியத்துக்காக கிடையாது. உங்களுக்கு உலகத்திலே பொறுப்புகள் உண்டு, குடும்பம் உண்டு, வேலை உண்டு, தொழில் உண்டு, பிசினஸ் உண்டு, மற்ற எத்தனையோ வேலைகள்லாம் இருக்குது. அதன் நடுவிலும் அதுல நீங்க மூழ்கி போய்விடக்கூடாது. அவைகளுக்கு மேற்பட்ட விதத்தில் என் ஆண்டவர் எனக்குன்னு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், என் ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். என்னை குறித்து என் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? மனுஷரை பிடிக்கணும். நமக்கு மேலா இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் நம்ம கிட்ட ஒன்று எதிர்பார்க்கிறாங்க இல்லையா? டென்னிஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய கம்பெனி உங்ககிட்ட ஒன்று எதிர்பார்க்குது இல்ல, ஒன்னு எதிர்பார்த்து தான் உங்களை அமைத்து இருக்கிறாங்க. விசாக்கப்படுத்துறீங்க, உங்களை பத்தி உங்களுடைய கம்பெனி ஒன்று எதிர்பார்க்குது. ஒவ்வொருத்தரை பத்தியும் நீங்கள் வேலை செய்கிற கம்பெனி, உங்களுக்கு இருக்கிற மேலா இருக்கிற பாஸ், உங்ககிட்ட ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு தான் உங்களை அவங்க கிட்ட வச்சுட்டு இருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவருக்கும் அதே போல் நம்மளை பிடிச்சவர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ நம்ம மனுஷனுடைய எதிர்பார்ப்பை எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றோம் இல்ல? மனுஷனுடைய எதிர்பார்ப்பு, என் பாஸ் இதை எதிர்பார்க்கிறார், என்னுடைய கம்பெனி என்கிட்ட இதை எதிர்பார்க்குது இல்லையா, நம்ம அதெல்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்றோம். என் கணவர் என்னிடத்தில் இதை எதிர்பார்க்கிறார், என் மனைவி என்னிடத்தில் இதை எதிர்பார்க்கிறார், என் பிள்ளைகள் என்னிடத்தில் இதை எதிர்பார்க்கிறாங்க. நம்ம கிட்ட எத்தனையோ பேர் எதிர்பார்க்கிறாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நம்ம நிறைவு செய்யறோம் இல்ல? கணவன் எதிர்பார்க்கறத நிறைவு செய்யறோம், மனைவி எதிர்பார்க்கறத நிறைவு செய்யறோம், பிள்ளைகள் எதிர்பார்க்கறத நிறைவு செய்யறோம், பாஸ் எதிர்பார்க்கறத நிறைவு செய்யறோம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம கிட்ட என்னென்ன எதிர்பார்க்கிறாங்களோ எல்லாத்தையும் நம்ம செஞ்சிடறோம். ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் ஒரு எதிர்பார்ப்போடு நம்மளை ரட்சித்து இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல அவரோட எதிர்பார்ப்போடு ரட்சித்து இருக்கிறார். அந்த எதிர்பார்ப்பை நம்ம ஃபுல்ஃபில் பண்றோமான்றதான் காரியம். புரியுதா? எவ்வளவு பெரிய காரியம். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருடைய எதிர்பார்ப்புகளுக்கும் நம்ம எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்றோம். ஆனால் என் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு நான் அவரை சாட்டிஸ்ஃபை பண்றேனா? இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். என் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு நான் என்ன செய்யறேன்? அப்ப கர்த்தர் சீஷர்களை தெரிந்து கொண்டதின் நோக்கம் அவர்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக இருக்க முடியும். நம்மை அவர் தெரிந்து கொண்டதின் நோக்கம் மனுஷரை பிடிக்கிறவர்களாக இருக்க முடியும். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துடைய விஷயம் சொல்ல பாத்துங்க, அவருடைய பிரீச்சிங் சோல்வினிங்க இருந்துச்சு. அவர் சீஷர்களை தெரிந்து கொண்டதும் சோல்வினிங்காக தான். தோல்வி. நீங்க அவருடைய விஷன் பாருங்க, ஒரே ட்ராக்ல போயிட்டு இருக்காரு பாருங்க. அவருடைய பிரசங்கம் ஆத்மாதாயமா இருந்துச்சு. அவர் நம்ம சீஷர்களை தெரிந்து கொண்டதுக்கும் நோக்கமும் அது ஆத்மாதாயத்துக்கு தான் இருந்துச்சு. மூணாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 9 அதிகாரத்துக்கு வருவோம். 36, 37, 38 மூணு வசனங்களை வாசிக்கலாம்.
அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாயிருந்தபடியால் அவர்கள் மேல் மனது உருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி
அறுப்பு மிகுதி
வேலையாட்களோ கொஞ்சம் ஆதலால்
அறுப்புக்கு எஜமான்
தம்முடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார்.
மூணாவது அவருடைய ஜபம், முதலாவது அவருடைய பிரசங்கம், அது ஆத்துமாதாயமா இருந்துச்சு. ரெண்டாவது அவருடைய செலக்ஷன், அது ஆத்துமாதாயமா இருந்துச்சு. மூணாவது அவருடைய ஜபம், மூணாவது இயேசு கிறிஸ்துவின் ஜபம். இயேசு கிறிஸ்துவின் ஜபம், இந்த இடத்துல அவர் தன்னுடைய 12 சீஷர்களோடு நடந்து போயிட்டு இருக்கிறாரு. திரளான ஜனங்களை அவருக்கு முன்னால பார்க்கிறாரு. இந்த ஜனங்களை பார்த்த உடனே இவர் மனது உருகினாராம். மனது உருகினார்னா அழுதிருப்பார், கண்ணீர் விட்டு அழுதிருப்பார். உருகி போச்சு, அவருடைய மனசு மெல்ட் ஆயிடுச்சு, உருகிடுச்சு. அவருடைய இருதயம் தாங்க முடியல. என்ன நடந்துச்சு அண்ணன் கேட்டீங்கன்னா, அந்த ஜனங்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருந்தாங்கன்னு பார்த்தாராம். மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஜனங்கள் ஒரு மெய்ப்பன் இருக்கிற ஆடுகள் ஒரே கிரமமாய் ஒரே திசையிலே ஒரு ஒழுங்குமுறையில் இருக்கும். ஒரு ஒழுங்குமுறையா போகும், ஒரு ஒழுங்குமுறையா இருக்கும். ஆனா மெய்ப்பன் இல்லாமல் ஒரு ஆட்டு மந்தையை விட்டோம்னா ஒன்னொன்னு ஒரு பக்கத்துல போகும், அதது அததுக்கு விருப்பமான காரியத்தை செய்யும், அங்க ஓடும், திசை மாறி போகும், ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்கும். அப்ப இந்த ஜனங்களை அவர் பார்க்கிறாரு. அவனவன் தன் தன் விருப்பத்தில் மனதில் என்னென்ன தோணுது அதெல்லாம் செய்யறான். ஒருத்தனுக்கு குடிக்க தோணுது அவன் குடிக்கிறான், ஒருத்தன் விக்கிரக ஆராதனை செய்யணும் தோணுது அவன் விக்கிரக ஆராதனை செய்யறான், ஒருத்தர் இன்னும் தப்பான காரியம் தோணுது அவன் தப்பான காரியம் செய்யறான். அவனவன் இன்னைக்கு நம்ம கண்ணில் பார்க்கறல, நம்ம ரோட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை செய்யறான். நம்ம கண்ணு முன்னால நீங்க ரோட்ல அப்படி மெயின் ரோட்ல போய் நின்று பாருங்க, ஒருத்தன் சிகரெட் வாங்கி பார்த்து வைக்கிறான், ஒருத்தர் விக்கிரக கோயிலில் பார்த்து வணங்கிட்டு இருக்கிறான். ரோட்ல போய் நின்று பாருங்க, உங்க கண்ணு முன்னால காட்சி எல்லாம் இருக்கும். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் குடிக்கிறதுக்கு போயிட்டு இருப்பான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தப்பான காரியத்தை அந்த நபர் அங்க செஞ்சுட்டு இருக்கிறான். அந்த கண்ணு முன்னால இதை தான் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பார்த்தாரு. அவர் கண்ணு முன்னால் ஆளாளுக்கு தன் மனதில பட்டதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே மனசு உருகி போறார். உருகி போயிட்டு யோசிக்கிறாரு, ஐயோ நம்ம ஒரு ஆளா இருந்து இந்த 12 பேரை வச்சுட்டு இவ்வளவு பெரிய கூட்டத்தை எல்லாம் இவ்வளவு ஜனங்களை நம்மளால ஆதாயப்படுத்த முடியாது. அதனால சீஷர்களை பார்த்து ஒரு பிரேயர் கொண்டு வர்றாரு, பிரேயர் ரிக்வஸ்ட் கொண்டு வர்றாரு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய லைஃப்ல கொடுத்த ஒரே பிரேயர் ரிக்வஸ்ட் இதுதான், அறுவடை மிகுதி வேலையாட்களும் கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் கொடுத்த ஒரே பிரேயர் ரிக்வஸ்ட் தன் லைஃப்ல இது மட்டும்தான். வேற பிரேயர் ரிக்வஸ்ட் அவர் சொல்லல, ஜெபிக்க சொன்னாரு, ஆனா ரிக்வஸ்ட் இது ஒண்ணுதான் கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய லைஃப்ல வேற எதுக்கு ஒரு பிரேயர் ரிக்வஸ்ட் கொடுக்கல. எனக்கு நிறைய உபத்திரவம் இருக்குது, நிறைய எதிராளிங்க இருக்கிறாங்க, எனக்கு விரோதமாய் ஜனங்கள் அந்த ஜனங்கள் நாளைக்கு எனக்கு இடத்துல எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இருக்கிறாங்க, இந்த ஊர்ல ஜனங்க இப்படி இருக்காங்க, வீட்டுல எங்க அம்மாவே எனக்கு பிரச்சனையா இருக்கிறாங்க, என் கூட பிறந்த தம்பிகளே என்ன வேதனைப்படுத்திட்டு இருக்கிறானுங்க, ஜெபம் பண்ணுங்க நேரா சொல்லல. அவருடைய பர்சனல் உபத்திரவத்தை எதுவுமே அவர் சொல்லல. அவருக்கு வீட்லயே உபத்திரம், வீட்டுக்கு போக முடியாது, வீட்டுக்கு போனா உபத்திரவம், தம்பிங்க கேலி பண்றானுங்க, அம்மாவே விசுவாசிக்க மாட்டேங்குது, எங்க போனாலும் பிரச்சனை தான். சொந்தக்காரங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருக்குன்னாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னாங்க பைத்தியம் முடிச்சிருக்குன்னாங்க. இவர் புத்தி பேதலித்து இருக்கிறாரு, புத்தி பேதலித்து இருக்கிறார், பைத்தி முடிச்சு அலைகிறாரு. நாங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்து இப்படி எல்லாம் பேசினாங்க, கேவலப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. இதுக்காக எங்கேயாவது ஜெபிங்க நேரம், அவருடைய பர்சனலா இருக்குமே ஜெபிக்க சொல்லணும். அவர் சொன்ன ஒரே ஜெப குறிப்பு, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். மூணாவது, அவருடைய ஜெபம் ஆத்தும ஆதாயமா இருந்துச்சு. பாத்தீங்களா, அவருக்கு பிரேயர் அது போக்கஸ் ஆத்தும ஆதாயத்தை தான் போக்கஸ் பண்ணியிருந்தார். அவருடைய பிரீச்சிங் ஆத்தும ஆதாயத்தை போக்கஸ் பண்ணியிருந்துச்சு. அவருடைய செலக்ஷன் ஆத்மா ஜனங்களுக்கு ஊழியத்துக்கு தெரிந்திருக்கிறது, அதுவும் ஆத்மாதையை ஃபோக்கஸ் பண்ணி இருந்துச்சு. மூணாவது அவருடைய ஜபம், அதுவும் ஆத்மாதையை தான் ஃபோக்கஸ் பண்ணி இருந்துச்சு. வேற ஃபோக்கஸ் நம்ம செய்யல, அவருடைய ஜபம் ஆத்மாதையை தான் ஃபோக்கஸ் பண்ணி இருந்துச்சு. எவ்வளவு தூரம் பார்க்க, ஒரே பாயிண்ட் நோக்கி அவர் போயிட்டு இருக்கிறார், ஆத்மாதாயம். அது மட்டும்தான். நாலாவது, மத்த 11 அதிகாரத்தை எடுத்துக்கொள், 20 வசனத்தில் வாசிக்கலாம்.
அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோராசினே உனக்கு ஐயோ,
கோராசினே உனக்கு ஐயோ,
பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ,
பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ,
உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள்,
உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள்
தீருவிலும்
தீருவிலும்
சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால்,
சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால்,
இப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனந்திரும்பி இருப்பார்கள்,
சாம்பலில் உட்கார்ந்து மனந்திரும்பி இருப்பார்கள்.
நியாய தீர்ப்பு நாளிலே,
நியாய தீர்ப்பு நாளிலே
உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும்,
உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும்,
தீருவுக்கும் சீதோனுக்கும்,
தீருவுக்கும் சீதோனுக்கும்
நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று,
நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று
உங்களுக்கு சொல்லுகிறேன்,
உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கோரோசின் பெத்சாயிதா என்கிற பட்டணத்துக்கு வந்து ஊழியம் செஞ்சார். இந்த பட்டணத்தில் அவர் ஊழியம் செஞ்ச பொழுது பலத்த அற்புதங்கள் செய்தாராம். ஒவ்வொரு இடத்துல அவருடைய ஊழியத்தில் வித்தியாசப்பட்டுச்சு. நாசரேத்தில் வரும்பொழுது சில வியாதியஸ்தர்கள் மேல் மட்டும் கையை வைத்து அவளை சொஸ்தமாக்கினதை அல்லாமல் வேறொரு அற்புதத்தையும் அவர் செய்யக்கூடாமல் போயிட்டார். செய்ய நினைச்சு கூட முடியல. சின்ன சின்ன அற்புதங்கள் மட்டும் ஏதோ சுகமாக்கிட்டு தொடுத்துட்டு சின்ன சுகமாக்கிட்டு போயிட்டார் நாசரேத்தில். ஆனால் இந்த கோரோசின் பெத்சாயிதா என்று சொல்லப்படுகிற இந்த பட்டணங்களிலே இயேசு கிறிஸ்து பலத்த அற்புதம் செஞ்சார். வெளியரங்கமான மிரக்கிள்ஸ் நடந்துச்சு, கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ் நடந்திருக்கும், அவயவங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கும், பிரமிக்கத்தக்க அதிசயமான அற்புதங்கள் நடந்துச்சு. இவ்வளவு அற்புதங்கள் நடந்த உடனே ஜனங்கள்லாம் அதை பார்த்தாங்க, ரசிச்சாங்க, அனுபவிச்சாங்க, சந்தோஷமா போயிட்டாங்க. மனம் விரும்பவில்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவ பாராட்டி இருப்பாங்க, ஓ இவரை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி யாருமே இல்லை இருப்பாங்க. என்ன அற்புதத்தை செய்யறார், என்ன அற்புதம், அவரை போலோ போலோன்னு புகழ்ந்திருப்பாங்க. அனுபவிச்சிருக்கிறாங்க, பிளஸிங் கிடைச்சிருக்கிறதுல புகழ்ந்திருப்பாங்க. ஓ இவரை மாதிரி ஒருத்தர் பார்க்க முடியுமா, என்ன வல்லமை, என்ன அற்புதம், என்ன மகிமை, எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு வந்ததே கோபம், சும்மா கோபம் வரல, கடுமையான கோபம் வந்துச்சு. என்னை பாராட்டுறதுக்காக நீ நான் இந்த அற்புதம் செஞ்சேன். அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் வேற, அவர் அற்புதம் செய்ததின் நோக்கம் வேற. எதுக்கு அற்புதம் செஞ்சார், எனக்கு வல்லமை இருக்குது பாருங்கன்றதுக்காக அற்புதம் செஞ்சாரா, நான் தேவகுமாரன் தெரிஞ்சுக்கிறேன்ன்றதுக்கு அற்புதம் செஞ்சாரா, இல்லையே, நான் தேவகுமாரன் அதனால நான் அற்புதம் செஞ்சு காட்டுறேன். அவர் செஞ்சிருப்பார்னா பிசாசுக்கு முன்னால கல் அப்பமா மாத்தி காமிச்சிருப்பார். இந்த கல்லுகளை அப்பமாக சொன்ன பொழுது அற்புதம் செய்யலையே. இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவரை சோதிக்கும்படி சிலர் வந்தாங்க. நீ வானத்தில் ஒரு அடையாளத்தை காண்பினாங்க, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் நீ வானத்தில் ஒரு அடையாளத்தை காண்பினாங்க. ஏன் காமிச்சிருக்க முடியாது அவரால்? முடியும், காமிச்சிருக்க முடியும். வானத்திலையும் அடையாளம் காமிச்சிருக்க முடியும், பூமியிலையும் அடையாளம் அவர் காமிக்க முடியும். பிசாசு அவரிடத்துல வந்து நீ தேவனுடைய குமாரனை ஆனால் கல்ல அப்பமாக்கும் நாம் மேலிருந்து கீழே குதியும் நாம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு அற்புதம் செய்யல. இயேசு கிறிஸ்து தன்னை சோதிக்கும்படி வந்ததான அந்த நபர்களுக்கு வானத்தில் ஒரு அடையாளத்தை காட்டல. ஆனால் இந்த ஜனங்களுக்கு முன்னால் ஏராளமா அற்புதம் செஞ்சார். அவர் அற்புதம் செய்யும் போது ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, வேற எதுவுமே கிடையாது. அவரோட காசுக்காக அற்புதம் செஞ்சாரா, பணத்துக்காக அற்புதம் செஞ்சாரா, சொத்து கிடைக்கும் அற்புதம் பண்ணாரா, அல்லது அவர் நம்மளை பாராட்டி புகழ்ந்து பெருசா அவரை பேசுவாங்கிறதுக்கு அற்புதம் செஞ்சாரா, இது எதுவுமே அவருடைய எதிர்பார்ப்பு கிடையாது. இது எதிர்பார்த்துட்டு பண்ண சந்தோஷமாங்கிறது போயிருப்பார். அவர் எதிர்பார்த்தது ஒன்னே ஒண்ணு, ஜனங்கள் மனம் திரும்பணும். இந்த அற்புதத்தை பார்த்தாகிலும் ஜனங்க மனம் திரும்பணும்னு எதிர்பார்த்து செஞ்சாரு. ஆனால் அவருக்கு கிடைச்சதோ ஏமாற்றம். வந்தது அவருக்கு கோபம். கோலோசினே உனக்கு ஐயோ, டக்குனு ஆரம்பிச்சார் பிரசங்கத்தை. பிரசங்கிக்கிறது பிரசங்கம் சொல்றதை விட திட்ட ஆரம்பிச்சார். பிரசங்கிக்கல, திட்ட ஆரம்பிச்சார். கோலோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உன்னிலே செய்யப்பட்ட அற்புதங்கள் தீருவிலும் சீரோனிலும் செய்யப்பட்டிருக்குமானால் என்றைக்கோ ரட்டுடுத்தி மனம் திரும்பி இருப்பாங்க. நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் அவர்களுக்கு நேரிடுவது நகவார்க்குனார். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாயினார். உன்னிலே செய்யப்பட்ட அற்புதங்கள் சோதோமிலே செய்யப்பட்டிருக்குமானால் அன்றைக்கே ரட்டுடுத்தி மனம் திரும்பி இருப்பாங்க. சோதம் அழிஞ்சு போச்சு, ஆனா நியாய தீர்ப்பு நாளிலே சோதம் ஜனங்கள் எழுந்து நிற்பாங்க. ஆண்டவரே, அன்றைக்கு அந்த தீர்விலும் சீரோனிலும் செஞ்ச அற்புதத்தை இது சோதோமில் நீங்க செஞ்சிருந்தா நாங்க மனம் திரும்பி இருப்போமே. எங்க கனெக்ட் பண்றாரு பாருங்க, எங்க போய் கனெக்ட் பண்றாரு பாருங்க. சோதோம் கவர பாவத்தில் நிறைந்த ஒரு பட்டணம், அருவறுப்பான பாவத்தில் இருந்தாங்க. டைரக்டா நியாய தீர்ப்பு வந்துருச்சு, ஸ்ட்ரைட்டா ஜட்ஜ்மெண்ட் தான் உங்களுக்கு. அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யல, செஞ்சு காமிச்சு கர்த்தர் அவங்களுக்கு மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அந்த பாவம் சாச்சுரேட் ஆயிருந்துச்சு, டைரக்டா ஜட்ஜ்மெண்ட்ல போயிட்டார் கர்த்தர். நியாய தீர்ப்பு நாளிலே ஒரு நடக்க போது சோதோம் கொமோரா ஜனங்கள் நரகத்தில் போகிற கூட்டம், அவங்க சொல்லுவாங்க, எங்களை நரகத்துக்கு அனுப்புகிறீரே, இந்த தீரு சீதனுக்கு எவ்வளவு அற்புதம் செஞ்சீங்க, அதுல ஒண்ணு செஞ்சிருந்தா நாங்க இந்த நரகத்துக்கு போயிருக்க மாட்டோமே, அன்றைக்கு எங்க பட்டணம் அழிஞ்சு போகும்படிக்கு நாங்க இருந்திருக்க மாட்டோமே, நாங்க மனம் திரும்பி இருப்போமே, எங்களுக்கு ஏன் அற்புதம் செய்யல, எங்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்கலாமேன்னு சொல்லி இந்த ஜனங்களை விட நாங்க பெட்டர்னு சொல்லுவாங்க. பாவத்தின் அருவறுப்பின் உச்ச கட்டத்தில் இருந்த ஜனங்கள் சொல்லுவாங்க, இந்த ஜனங்களை பார்க்கல நாங்க பெட்டர், ஏன்னா நாங்கள் அற்புதங்களை பார்க்காம அழிஞ்சோம், இவங்க அற்புதங்களை பார்த்தும் அழிகிறாங்க, இவங்களை விட நாங்க பெட்டர்னு. இங்க என்ன நடக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் எதிர்பார்ப்பு எல்லாம் அவர் அற்புதம் செய்ததெல்லாமே மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் தான் அற்புதங்களை செஞ்சார். பிசாசுக்கு ஏன் அவர் அற்புதம் செய்யல, அவன் கேட்டப்படுது, அவனுக்கு அற்புதம் செஞ்சான அவனு மனம் திரும்ப போறது கிடையாது. அதனால அவனுக்கு அற்புதம் செய்யல, செஞ்சு எதுக்கு அவனுக்கு அற்புதம் செய்யணும், கல் அப்பமாக்குனா ஓ நீ தேவகுமாரன் அவன் நிரூபிச்ச உடனே ஓ நீ தேவகுமாரன் இனி நான் மனம் திரும்ப நான் சொல்ல போறானா, அவன் சொல்ல போறதில்ல. அதுக்காக அவனுக்கு செய்யல. அவரை சோதிக்கும்படி வந்தாங்க, என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு வந்தாங்க. வானத்தில் அடையாளம் காட்டுனாங்க, அடையாளத்தை காமிச்சிருந்த மட்டும் மனம் திரும்பான்னு நினைக்கிறீங்களா, திரும்பி இருக்க மாட்டான். அவன் வந்ததே அவரை சோதிக்கிறதுக்காக தான் வந்தான், அவன் திரும்ப மாட்டான். அதனால அவர் அவனுக்கு அற்புதம் செய்யல, அடையாளம் காட்டல. ஆனா இந்த ஜனங்கிட்ட எதிர்பார்த்து அற்புதம் செஞ்சாரு. மனம் திரும்பல, அவருக்கு எவ்வளவு கோபம் வந்துச்சு, கடுமையாய்ப்பட்டு சாடினார். புரியுதா? அப்ப நாலாவது, அவருடைய அற்புதங்கள் எல்லாமே ஆத்மாவை போக்கஸ் பண்ணி இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? அவருடைய போக்கஸ் பாருங்க, அவருடைய பிரசங்கம் ஆத்மாக்களை போக்கஸ் பண்ணி இருந்துச்சு. அவர் சீஷர்களை தெரிந்து கொண்டது ஆத்மாக்களை போக்கஸ் பண்ணி இருந்துச்சு. அவருடைய ஜெபம் ஆத்மாக்களை போக்கஸ் பண்ணி இருந்துச்சு. அவருடைய அற்புதங்கள் ஆத்மாக்களை போக்கஸ் பண்ணி இருந்துச்சு. எல்லாமே ஆத்மாதான், வேற போக்கஸ் அவர் போகவே இல்லை. ஒரே தரிசனத்தில் டிராவல் பண்ணிட்டு இருந்தார், ஒரே தரிசனம், ஒரே ஆங்கிள் போக்கஸ் பண்ணி டிராவல் பண்ணிட்டே இருந்தார். அஞ்சாவதாக நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 28 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும்
சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும்
அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்.
இதோ
உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார்.
இப்பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எல்லாம் எழுந்திருச்சாச்சு. 40 நாள் அளவும் எல்லாருக்கும் தரிசனம் ஆகியாச்சு. பரமேறி போக போறார். சீஷர்களுக்கு கடைசி கட்டளை கொடுக்கிறார். இது ஃபைனல் கமிஷன் சொல்லுவாங்க, கடைசி கட்டளை. அவங்களுக்கு எத்தனையோ காரியங்களை உபதேசம் பண்ணார். கடைசி அவங்களுக்கு கொடுத்த கட்டளை என்னன்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சிலுவையில் மரிக்கிறதற்கு முன்பதாக அதிகாரம் பிசாசு கையில் இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது அவருடைய அதிகாரத்தை வல்லமையும் நான் சிலுவையிலே மரிக்கும் பொழுது உறிந்து கொண்டேன். இப்பொழுது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோள்களை நான் உடையறவராக இருக்கிறேன். பாதாளத்தின் மேல் அதிகாரம் எங்கிட்ட இருக்குது, மரணத்தின் மேல் அதிகாரம் எனக்கு தான் இருக்குது, எல்லா அதிகாரத்தையும் எங்கிட்ட தான் இருக்குது. விசுவாசத்தை இல்ல, எல்லாத்தையும் நான் பிடிக்கிட்டேன். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க புறப்பட்டு போங்க. அவர் சிலுவையிலே மறித்து அந்த சிலுவை மரணத்தில் எல்லா அதிகாரத்தின் பிசாசுகளில் இருந்து பிடுங்கி அந்த அதிகாரம் வச்சுட்டு இப்ப நம்மளை பார்த்து சொல்றார், போங்கிறார். எதுக்கு போங்க? சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போங்க. ஃபைனல் கமிஷன் ஆத்துமாதாயமா இருந்துச்சு. அவருடைய கடைசி கட்டளை ஆத்துமாதாயம். ஏன் இதை சொல்லி சொல்றாரு கேட்டீங்கன்னா, அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாருன்னா, நீங்கள் போய் பேசும் பொழுது என் அதிகாரம் உங்களுக்கு கொண்டு வெளிப்படும். நீங்கள் போய் பேசுங்க, என் அதிகாரம் உங்க மேல இருந்து வெளிப்படும். எப்படிப்பட்ட அதிகாரம்? வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க போய் பேசி, எந்த மனுஷனா இருந்தாலும் பேசி மனம் திரும்ப சொல்லுங்க, என் அதிகாரம் உங்களை ஃபாலோ பண்ணும், ஜனங்களை ரட்சிப்புடன் நடத்துங்கிறார். மனம் திரும்ப வச்சு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை என் வசனத்தை கை கொள்ளும்படி அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க, ப்ரீச் பண்ணுங்க, சர்வ சிருஷ்டிக சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, ப்ரீச் பண்ணுங்க. ப்ரீச் பண்ணி சால்வேஷன் கூட கொண்டு வாங்க, சர்ச்சுக்கு கொண்டு வந்து பேப்டிசம் கொடுங்க. பின்பு நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு டீச் பண்ணுங்க, டீச் பண்ணி அவங்களை பரலோகத்தில் கொண்டு வந்து சேருங்க. இதுதான் அவர் எதிர்பார்க்கிறது. அப்போ நீங்க ப்ரீச் பண்ணுங்க, நான் பேப்டிசம் கொடுத்து டீச் பண்றேன், ஜனங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். ஆமென். இதுதான் வேலை, இதுதான் நம்மளை குறிச்சு தேவ திட்டம். நீங்க ப்ரீச் பண்ணணும், நான் பேப்டிசம் கொடுத்து டீச் பண்ணணும். மொத்தத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் ஜனத்தை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் கர்த்தருடைய திட்டம். எல்லாம் ஒத்துழைச்சு, எல்லாம் நான் உரான் செய்ய முடியாது, நீங்களும் செய்யணும், எல்லாம் சேர்ந்து. இது ஒரு டீம் ஒர்க். நீங்க ப்ரீச் பண்ணணும், கொண்டு வரணும். அந்த ஆத்துமாக்களுக்கு நம் சபையில ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை நம்ம பரிசுத்தத்துக்கு நேராக டீச் பண்ணி நிலச்சிருக்கும்படி, கடைசி வரைக்கும் நிலச்சிருக்க பண்ணி ஒரு கூட்டத்தை நம்ம தெய்வ சமூகத்தின் பரலோகத்தில் கொண்டு போய் நிக்க வைக்கணும். அவருடைய வாழ்க்கையில பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரே சிங்கிள் லைன்ல டிராவல் பண்ணார். அவருடைய லைஃப் பார்த்தீங்கன்னா எப்படி இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை பாருங்க, ஒரு சிங்கிள் டிராக் அப்படியே டிராவல் பண்ணார். எங்கேயுமே அவர் டைவர்ட் ஆகல, எங்கேயும் திசை மாறி போல. அவருடைய காரியம் ஒரே ஆங்கிள், சால்வேஷன், அதுலயே போயிட்டு இருந்தார். ஏன் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்திலேயே டிராவல் பண்ணிட்டு இருந்தார், ட்ராக் மாறல. நீங்க சொல்ற ஆத்மாக ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம், அந்த ட்ராக்லயே நம்ம போயிட்டு இருக்கணும், ட்ராக் மாறிடக்கூடாது. ஆத்மாவையும் இந்த பாரம் அந்த தரிசனம் நம்முடைய உள்ளத்திற்கு போயிடுச்சுன்னா நம்ம ட்ராக் மாறி போயிட்டோம்னு அர்த்தம். அந்த பாரம் மட்டும் நமக்குள்ள போயிடுச்சுன்னா நம்ம ட்ராக் மாறி போயிட்டு வந்தோம். வெர்னார்ட் ராமன் ஹில் சொல்லி ஒரு எழுப்புதல் மனுஷன், தெய்வ மனுஷன், இங்கிலாந்து தேசத்தில் இருந்தார். அந்த தெய்வ மனுஷன் ஒரு தீர்க்கதரிசி. அவர் எழுதின புத்தகங்கள் எல்லாம் ஜனங்களை சாடும், பயங்கரமா அவருடைய ஜனங்களுடைய குறைவுகளை சுட்டி காட்டும். எழுப்புதல் தாமதிப்பது ஏன் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருந்தார். வை ரிவைவல் டாரிஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருந்தார். அந்த புக்கை படிக்கும் போதெல்லாம் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நம்முடைய குறைவுகளை சுட்டி காட்டும். அந்த புத்தகத்தின் தலைப்பில் கொடுப்பாரு, ஒன்று இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து நேசித்து அணைத்துக் கொள்வீர்கள், இல்லைன்னா இந்த புத்தகத்தை தூக்கி எறிஞ்சிருவீங்க. ஒன்று இப்படி இருந்து ஏற்று அணைச்சு கொண்டு நீங்க கர்த்தரை ஃபாலோ பண்ணுவீங்க, இல்லைன்னா இந்த புத்தகத்தை பக்கத்தில் வச்சு கொண்டு தூக்கி எறிஞ்சிருவீங்க. அவர் சொல்றாரு, ஜனங்கள் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் எப்படி வழி விலகி போறாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உனக்குள் ஆத்மாக்களை குறித்த கரிசனை மட்டும் உனக்குள்ள இருந்து போயிடுச்சுன்னா நீ ஒரு பின்மாற்றக்காரன்கிற, ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்ற விஷன் உனக்குள்ள இல்லைன்னா நீ ஒரு பின்மாற்றக்காரன். புரியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் தனி யோசிச்சு பார்த்தேன், 100% இது கரெக்ட். நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது நமக்குள் ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்களுக்கு கிறிஸ்துவ சொல்லணும்னு ஒரு காரியம் உங்கள் உள்ளத்தில் ஆட்டோமேட்டிக்கா அந்த உந்துதல் இருக்கும். ரட்சிக்கப்படும் பொழுது கண்டிப்பா வரும். அதை இழந்துட்டீங்கன்னா அந்த பாரம் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா யாரு? பின்மாற்றக்காரன் தான். கரெக்ட் தான். அது ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்ற பாரத்தை இழந்தவர்கள் பின்மாற்றக்காரர்கள். வெளியில நல்ல கிறிஸ்தவ மாதிரி போற்ற படிக்கலாம், சபைக்கு வரலாம், போகலாம், ஜெபிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் ஆத்மாக்களை குறித்த கரிசனம் மட்டும் உனக்கு போயிடுச்சுன்னா நீ ஒரு பின்மாற்றக்காரங்க. கர்த்தர் ரட்சிக்கு நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும் பொழுதே ஆத்மாக்களை குறித்த ஒரு பாரத்தை கூடவே விதைப்பார். அந்த சொல்லணும்னு துடிப்பு இருக்கும், அந்த துடிப்பு போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? பின்மாற்றம். கரெக்டான வார்த்தை அது. நம்ம பிரசங்கம் பண்ணலாம், முடியும் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், காணிக்க கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும்ன்ற அந்த விஷயம் போயிடுச்சுன்னா நம்ம ஒரு பின்மாற்றக்காரர்கள். அதனால இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும், தன்னுடைய முதல் பிரசங்கத்திலிருந்து அவர் பரமேறி போகிற வரைக்கும் அவருடைய விஷயம் ஆத்மாராயமா மட்டுமே தான் இருந்துச்சு. ட்ராக் மாறவே இல்லை அவர், கடைசி வரைக்கும் ட்ராக் மாறல. ஏன்னா அதுதான் தேவ சித்தம். அப்படி வாழ்ந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியுமே தவிர, நம்ம இஷ்டம் போல நம்முடைய ட்ராக் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டோம்னா பரலோகம் போவது முடியாது. நமக்கு எல்லா பொறுப்புகளின் நடுவிலும் ஆத்மாதாயம் என்கிற ஒரு விஷனை கவனமா மெயின்டைன் பண்ணணும். அதை மட்டும் இழந்துடாதீங்க. எதை இழந்தாலும் இந்த ஆத்மாக்களை குறித்த தரிசனத்தை மட்டும் இழந்துடாதீங்க. அதை இழந்துட்டீங்கன்னா நம்ம பின்மாற்றக்காரர்கள். அதனால இதற்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் அடிச்சு விடுகளை நாம பின்பற்றணும். அவர் தான் நமக்கு முன்மாதிரி, அவர் தான் நமக்கு முன்னோடி, அவரை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். வேற யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க, இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணுங்க. அவர் இப்படித்தான் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் அஞ்சு காரியத்தை சொன்னேன், அஞ்சுமே ஆத்மா ஃபோக்கஸ் பண்ணி இருந்துச்சு. வேற போக்கஸ் அவர் இருக்கவே இல்லை. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஆத்ம ஆதாயம், ஆத்ம பாரம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த போக்கஸை விட்டு விலகிட்டா நம்ம பரலோகம் போக முடியாது. தேவ சித்தத்தை விட்டு விலகக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோகத்திலிருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லைனர். தேவ பிள்ளையே, நம்ம என்ன செய்யறதுன்னு வச்சுட்டு அது கர்த்தர் நம்மளை பரலோகத்தில் சேர்க்கறது இல்லை. தேவ சித்தத்தில் நம்ம இருந்தோமான்றதான் கர்த்தர் பார்க்கிற. கர்த்தருக்காக நான் பெரிய காரியத்தை செய்யறேன், அது யாருக்கு வேணும்? கர்த்தருடைய சித்தத்தின்படி செஞ்சியா? அதுதான் கர்த்தருக்கு தேவை. பெரிய கூட்டத்தை நடத்துறோம், யாருக்கு வேணும்? நீ தேவ சித்தத்தின்படி செஞ்சியா? அதுதான் கேள்வி. நம்ம என்ன செஞ்சோன்றது இல்லை, ஏன் செஞ்சோன்றதை கர்த்தர் பார்க்கிறார். நம்ம என்ன செஞ்சோன்றது முக்கியம் இல்லை, ஏன் செய்யறோம். அந்த சித்தத்தை அறியாமல் பிசாசுகளை துரத்துனாங்க, வியாதிகளை சுகமாக்கினாங்க, அற்புதங்களை செஞ்சாங்க, எத்தனையோ காரியத்தை செஞ்சாங்க. ஆனா அவங்களை எல்லாரையும் பார்த்து சொன்னார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். ஏன்? தேவ சித்தத்தை பார்க்காம சுய சித்தத்தில் ஓடினாங்க எல்லாரும். கர்த்தர் அவர்களை யாருன்னே தெரியாதுன்ட்டார். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, இவெல்லாம் இயேசுவின் நாமத்தில் தான் செஞ்சாங்க, ஆனா நீ யாருன்னே தெரியாதுன்ட்டார். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள், அவருடைய பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. ரட்சிப்பை குறித்து பேசினார், அவருடைய தெரிந்து கொள்ளுதல், சீஷர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாக்குவேனர். அதுவும் ஆத்மாதாயமாக தான் இருந்துச்சு. அவருடைய ஜெபம், அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அறுப்புக்கு எஜமான் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அவருடைய ஜெபம் ஆத்மாதாயத்தை போக்கஸ் பண்ணி இருந்துச்சு. அவர் கோரோசிலும் பெத்சாயிதாவிலும் அற்புதங்களை செய்தார். ஜனங்கள் மனம் திரும்பாமல் போன பொழுது கடும் கோபத்தோடு அவர்களை சாடினார். ஏன்? அவருடைய அற்புதங்கள் ஆத்மாதாயத்தை போக்கஸ் பண்ணி இருந்துச்சு. அது நடக்கலன்னு அவருக்கு கோபம் வந்துருச்சு. அவருடைய அற்புதங்கள் ஆத்மாதாயத்துக்காகவே இருந்துச்சு. கடைசியாக அவருடைய கடைசி கட்டளை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கடைசி கட்டளை, அதுவும் ஆத்மாதாயத்தை குறித்ததாகவே இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து என்னைக்குமே ஒரே விஷயம்ல தான் தன்னுடைய லைஃப் டிராவல் பண்ணாரு, எங்கேயுமே அவர் திசை மாறி போல. தேவ பிள்ளையே, நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் அந்த ஒரே டிராக்ல நீங்க டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. டைவர்ட் ஆயிடாதீங்க, திசை மாறி போயிடாதீங்க. தேவி பக்கத்திலே டைவர்ட் ஆயிடாதீங்க. பிசாசு உங்களை டிவியேட் பண்ண பார்ப்பான், கொஞ்சம் கூட நீங்கள் திசை மாறி போயிடாதீங்க. ஆத்மாதாயம் என்கிற ஒரே பாரத்தில் நீங்க செயல்படணும். அதுதான் தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்தை மட்டும் லூஸ் பண்ணிடாதீங்க. கடைசி நாளிலே கர்த்தர் அவருடைய சித்தத்தை தான் நம்ம செஞ்சமான்னு கேட்பார். இந்த தரிசனம் நமக்கு இல்லைன்னா நம்ம திசை மாறி போயிடும். ஆத்மாதாயம் என்கிற பாரத்தை நம்ம இழந்துட்டோம்னா நம்ம பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்த பிள்ளைகள் பிதாவே, தகப்பனே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லைன்னு சொன்னீங்க அப்பா. தகப்பனே, கடைசி நாளிலே ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் பெரிய பெரிய காரியத்தை உம்முடைய நாமத்தினாலே செய்தும் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாமல் போக போகிறார்கள் சொன்னீங்க. அந்த கூட்டத்தில் நாங்கள் வந்து நிற்கக்கூடாதப்பா. ஆத்துமாதாயம் என்கிற அந்த ஒரே தரிசனத்தை இழந்து அந்த கூட்டத்துக்குள்ள நாங்கள் போய் சேர்ந்துடக்கூடாது. ஆண்டவர், நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் உமது பாரத்தை சுமந்து உம்முடைய சித்தத்திற்குள் ஆத்தும் ஆதாயத்தை செய்ய வேண்டும் என்கிற அந்த தரிசனத்திற்குள், அந்த சித்தத்திற்குள் எங்களை காத்துக் கொள்ளுங்க. அதை இழந்து விடாதபடி எங்களை புதுப்பி. இந்த செய்தியை இப்பொழுது கேட்டவர்கள், இனி கேட்கப் போகிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உணர்த்தி நடத்துங்க. அப்பா, இந்த செய்தியை ஏராளமானவர்கள் கேட்கும்படி செய்து ஆண்டவரே, அநேகரை பெருங்கூட்டத்தை தேவரீர் உம்முடைய சித்தத்திற்குள் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா, நரகத்திற்கு போய்விடாதபடி தப்புவீங்க ஆண்டவர், கிருபையாய் காத்துக் கொள்ளுங்க. புதிகன மகிமையாவற்றை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென், ஆமென்.